வணக்கம் நேயர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்றைய நமது புதுகை பண்பலையின் சிறப்பு நிகழ்ச்சியில உலக மூட்டு நோய் தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலம் மற்றும் நோய் தடுப்புத்துறை உதவி பேராசிரியர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்களிடம் மூட்டுவழி அறிகுறிகளும் சிகிச்சை முறைகளும் குறித்து பல விழிப்புணர்வு தகவல்களை தற்போது நமது புதுகை பண்பலையில் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
மனிதன் உடலில் வந்து ஒவ்வொரு பாகங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் வந்து நமக்கு இன்னைக்கு இந்த மூட்டு வலி, அதை வந்து எந்த அளவுக்கு சரி பண்ணலாம், நம்முடைய முக்கியமான நம்மளோட உடல் பாரத்தை தாங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து நம்முடைய அந்த மூட்டு, அதில் வந்து என்னென்ன மாதிரி பாதுகாத்துக்கலாம், எப்படி இருக்கும், அதோட சரி பண்ணுறதுக்கு வகையில் என்ன பண்ணலாம், அதை பற்றி வந்து நம்முடைய மருத்துவர் சரவணன் சார் வந்து விவரமாக சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம கேட்கலாம். சார், வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் மருத்துவர் டாக்டர் கே சரவணன் பேசுகிறேன். அதாவது நான் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் சமூக நலம் மற்றும் நோய் தடுப்புத் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கேன்.
சார், இப்போ இன்றைக்கி வந்து இந்த மூட்டு வலி பற்றி வந்து பலருக்கும் வந்து வலி வேதனைகள் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு வகையில் என்னென்ன பண்ணிக்கலாம், எந்த மாதிரி அது செயல்பாடு இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் சார்.
சிறப்புங்க. அதாவது வந்து இன்றைக்கி வேர்ல்டு ஆர்த்ரைட்டிஸ் டே, அதாவது உலக மூட்டு வலி தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து உலக மூட்டு வலி தினம் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஏற்கனவே வந்து இன்ட்ரொடக்ஷனில் வந்து இது நிருபர் சொன்ன மாதிரி வந்து நம்ம உடம்புல வந்து பல பாகங்கள் இருக்குது, அதில் வந்து மூட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த மூட்டு வலியால் இன்றைக்கி உலக அளவில் பல பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்க. ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், எந்த வயதினர், வயதானவர்களாகட்டும், எந்த வயதினராக இருந்தாலும் அவங்கள வந்து இந்த மூட்டு வலி பெரும் தொல்லைகளுக்கு உள்ளாக்கி அவங்களுடைய தினசரி வாழ்க்கை முறைகளை வந்து பாதித்து அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பொருளாதார இழப்பையும் நாட்டிற்கு ஒரு பெரிய பொருளாதார இழப்பையும் உண்டு பண்ணி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் 1996 உலக சுகாதார நிறுவனம் முயற்சியின் பேரில் இந்த மூட்டு வலியை கண்டிப்பாக தடுக்கணும், இதை வந்து ஆரம்பத்திலேயே சரி பண்ணணும் என்ற நோக்கத்தினால வந்து இந்த மூட்டு வலி தினம் வந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு தீம் இருக்குது. அதே போல் வந்து இந்த வருஷத்துக்கான தீம், அதாவது இந்த உலக மூட்டு வலி தினம் ஆர்த்ரைட்டிஸ் டேக்கான தீம் வந்து டோன்ட் டிலே, கனெக்ட் டுடே, டைம் டு ஒர்க். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மூட்டு வலி வந்துருச்சா உடனே நம்ம வந்து உடனே மருத்துவரை பார்க்கணும், அன்றைக்கே வந்து மருத்துவரை பார்த்து மருத்துவம் செஞ்சு அதை முறையாக சரி பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அதனால் வந்து பெரிய பாதிப்போ பொருளாதார இழப்போ எதுவுமே வராமல் தடுத்துக்கலான்றது தான் இன்னையோட கருத்துரு.
இப்போ இந்த மூட்டு வலி வந்து வர்றதுக்கான காரணங்கள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
இன்றைக்கி வளர்ந்து விட்ட விஞ்ஞான சூழ்நிலையில் நம்மளுடைய வாழ்க்கை முறை எல்லாமே மாறிப்போச்சு. அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உடல் உழைப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு இல்லைங்களா. அதனால் வந்து பல காரணங்களால் இந்த மூட்டு வலி வருது. இந்த மூட்டு வலி வந்து வருவதற்கான காரணங்கள் வந்து மிக முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா 6 காரணங்கள் இருக்குது. அதாவது வந்து ஒன்று வந்து இன்ஃபெக்ஷனால் வரலாம், அதாவது வந்து டிபி கிருமியினால் வரலாம், உதாரணத்துக்கு கோனோகாக்கஸ் என்ற பாக்டீரியானால் வரலாம், இல்லை ஸ்டாஃபிலோகாக்கஸ் என்ற பாக்டீரியாஸ்னால் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வந்து இன்றைக்கி வந்து வளர்ந்து விட்ட சூழ்நிலையில், அறிவியல் முன்னேற்றம் அடைந்த சூழ்நிலையில் வாகனங்கள் பெருத்துருச்சுங்க. அதனால் விபத்துக்கள் காரணமாகவும் மூட்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அதிகமாக வந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து கீழ்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்னென்னா வந்து நம்மளுக்குள்ளார இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, அந்த ப்ரோட்டீன்ஸே நம்ம மூட்டுக்கு அகெயின்ஸ்டாக, அதாவது வந்து எதிராக செயல்பட்டு நம்ம மூட்டை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குகிறது. அந்த மாதிரி ஒரு சில வியாதிகள், இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள், உதாரணத்திற்கு வந்து ஹீமோஃபிலியா என்ற வியாதியும் மூட்டை வந்து பாதிக்கும். அதே போல் விட்டமின் சி குறைபாடு வந்து மூட்டில் வந்து இந்த இரத்தத்தை ரத்தம்லாம் கலெக்ஷன் ஆகி ரத்தம் வந்து கசிந்து அதன் மூலமாக மூட்டு சம்பந்தப்பட்ட வியாதிகளை உண்டாக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸில் டயபெட்டிஸும் ஒபிசிட்டியும் ரொம்ப காமனாக இருக்குது. ஒபிசிட்டினா உடல் பருமன். அதே போல் டயபெட்டிஸ் பார்த்திங்கனாலும் இந்த ஜாயிண்ட்டுகளை, அதாவது இந்த மூட்டுகளை பயங்கரமாக பாதிச்சிட்ருக்கு. அதே போல் வந்து யூரிக் ஆசிட், ரத்தத்தில் வந்து யூரிக் ஆசிட்னு சொல்லிட்டு ஒரு உப்பு தன்மை வந்து மிகுறதுனால நம்மளுடைய கால் கட்டை விரல், முதல் கட்டை விரல் சொல்லுவோம் இல்லையா, கட்டை விரல் சொல்கிறோம் இல்லையா, அந்த கட்டை விரலில் வந்து மெட்டடார்சோ ஃபெலஞ்சியல் ஜாயிண்ட் வந்து அதிகமாக பாதிக்கப்படுது. இதுபோல் பல்வேறு விதமான காரணங்களால் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு மூட்டு வலி வந்துட்டுருக்கு.
சார், இப்போ இந்த மூட்டு வலி, இந்த நோய்ங்கிறது வர்றதை பற்றி இப்படி தெரிஞ்சுக்கிறது, அதோடய அறிகுறிகள் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
இப்போ உதாரணத்துக்கு வந்து, அதாவது வந்து கால் மூட்டு பாதிப்பு எடுத்துக்கங்களேன், இது வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, ஒரு வயசுக்கு அப்புறம், குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம், பெண்களுக்கு வந்து மெனோபாஸ் ஏஜ், அதாவது வந்து மாதவிடாய் நிர்ணயிட்ட பிறகு வரும். அதே போல் ஆண்களுக்கு வந்து ஒரு 40 வயசுக்கு மேலேயே வந்து நீ ஜாயிண்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த மூட்டு தேய்மானம் அதிகமாக இருக்குது. அதுக்கான காரணங்கள் வந்து நான் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி சில வியாதிகள் காரணமாக இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் காரணமாக இருக்கலாம். அதே போல் ஒபிசிட்டி, இன்றைக்கி உடல் பருமன் தான், அதாவது தேவையற்ற உணவு வகைகளை வந்து நம்ம வந்து அதிகமாக சேர்த்துக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து உடல் பருமன் அதிகமாகிறதுனால இந்த மூட்டுக்கள் எல்லாம் தேஞ்சு இது வந்து நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்குது. வலி வருது இல்லை வந்து ஆர்த்ரைட்டிஸ் வருதுன்னா எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து கால் முட்டு வந்து வீங்கிரும், முட்டு வந்து வீங்கி போயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சூடு, அதாவது வந்து அந்த லேசாக சுடுற மாதிரி இருக்கும். அந்த கால் அசைவு வந்து நம்மளால் முடியவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ஸ்டெப்ஸ் மேலே ஏறுறாருன்னா அவரால் படி ஏற முடியாது. ஒருத்தர் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய வழக்கப்படி நம்ம வந்து சாப்பாடை வந்து நம்ம வந்து மதியான உணவுகளும் சரி இரவு உணவும் சரி கால் வந்து நல்லா மடக்கி உட்காந்துட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு மடக்கி வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம இந்தியன் டாய்லெட்ஸ் இந்த ஸ்குவாட்டிங் பொசிஷன்லாம் வந்து உட்காந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி வந்து எந்த வெயிட்டையும் நம்மளால் தூக்க முடியாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து முட்டி வீங்கி போயிட்டு ரொம்ப தொந்தரவு தந்துட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து அதனுடைய அறிகுறிகள். நான் ஒரு உதாரணத்துக்காக தான் வந்து முட்டிக்கால் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், நீ ஜாயின்ட்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது, அதே போல் வந்து காலில் வந்து சின்ன சின்ன ஜாயின்ஸ், விரலெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஜாயின்ஸ் இருக்குது. கழுத்து எலும்பில் ஜாயின்ஸ் இருக்குது, அதாவது ஒன்றோ ரெண்டு எலும்பு சேர்கிற இடம் தான் நம்ம ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஜாயிண்டில் ஏற்படுற பாதிப்பு தான் நம்ம ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கோம். அதே போல் முது தண்டு எலும்பு இருக்கு இல்லையா, 31 எலும்பு இருக்குது, அதுலேயும் வந்து ஆர்த்ரைட்டிஸ் சேஞ்சஸ் வரும். அதே போல் வந்து நம்ம இடுப்பு எலும்பு இருக்குல்ல, அதுலேயும் வந்து ஆர்த்ரைட்டிஸ் சேஞ்சஸ் வரும். எந்த எலும்புல வேணாலும் மேலே சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காரணங்களால் நம்மளுக்கு வந்து பாதிப்புகள் வரும். வெறும் முட்டியில் மட்டும்தான் வரும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இது சின்ன ஜாயிண்ட்லேயும் வரலாம், பெரிய ஜாயிண்ட்டுகள்லையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு பரிசோதனைகளும் இருக்குது. அதுபோல் இந்த மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து என்ன மாதிரியான பரிசோதனை செய்துக்கிட்டால் நல்லது, எப்படி வந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம்?
அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து சில இரத்த பரிசோதனைகள் மூலமாகவும் எக்ஸ்ரே மூலமாகவும் நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கலாம். இரத்த பரிசோதனைகள்ன்றது வந்து பொதுவாக வந்து நம்ம வந்து ரத்தத்தில் வந்து ரத்தம் உறையும் பொருட்கள்னால வந்து நம்ம ஹீமோஃபிலியா வருதுன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதுக்கான டெஸ்ட் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கணும், ரத்தத்தில் உறையிற பொருள் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ESR சொல்லிட்டு எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட்னு சொல்லிட்டு ஒரு பரிசோதனை பண்ணுவாங்க, அதுவும் வந்து நம்மளுக்கு ரொம்ப அளவு வந்து உயர்ந்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுவும் வந்து நம்ம ரத்தத்தில் வந்து அதுவும் உயர்ந்திருக்கும். அதே போல் ஆன்டி நியூக்ளியார் ஆன்டிபாடி, அதாவது கீழ் மூட்டு வாதம்லாம் வரும் இல்லையா, இது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லாம் சொல்லிட்டு எல்லா ஜாயிண்ட்டுமே பாதிக்கப்படுது, அவங்களால வந்து நடக்க முடியாது கொள்ள முடியாது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஆன்டி நியூக்ளியார் ஆன்டிபாடி அண்ட் ரொமட்டாய்டு ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதையும் தாண்டி வந்து இந்த ஒரு சில கிறிஸ்டல்களால், அதாவது யூரிக் ஆசிட் சொன்னேன் இல்லையா, கால் கட்ட விரலை பாதிக்கும்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து பிளட்டில் யூரிக் ஆசிட் அந்த லெவல்லாம் எவ்வளோ இருக்குன்றத பார்க்கலாம். அதுக்கு பிறகு வந்து நம்மளுக்கு மெயினாக பயன்படுறது வந்து அந்த எலும்பில் எந்த அளவுக்கு, அதாவது ரத்தம்லாம் வந்து இந்த பாதிப்பு இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம், ஆனால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ரே பரிசோதனை பண்ணலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து கை மூட்டில் வந்து பாதிப்பு இருக்குது, அதாவது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டில், அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். அந்த ஜாயிண்ட்டில் ஏதாவது எலும்பு தேஞ்சிருக்கா, இல்லை உதாரணத்துக்கு வந்து கழுத்தில் சர்வைக்கல் ஸ்பைன்ஸ் இருக்குது, அதில் வந்து எலும்புகள் தேஞ்சிருக்கான்றதெல்லாம் பார்க்கலாம். அதே போல் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன், இன்றைக்கி வந்து அறிவியல் முன்னேற்றத்தினால நம்மளுக்கு சிடி ஸ்கேன் சொல்லிட்டு ஒரு பரிசோதனை வந்துச்சு. இப்போ வந்து அடிபட்டு எலும்பு மூட்டு பாதிச்சிச்சுன்னா அதுக்கு வந்து சிடி ஸ்கேன் பார்க்கலாம். அந்த எலும்பு மூட்டு மட்டும் இல்லாமல் சதையெல்லாம் பாதிச்சிருக்கு, உள்ளே இருக்க கேப்சூல் பாதிச்சிருக்கு, அது கூட இணைப்பு திசு, அது கூட உள்ள இணைப்பு திசு பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம எம்ஆர்ஐ பரிசோதனையும் நம்ம இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கோம்.
சிகிச்சை முறைகள் வந்து எந்த மாதிரி, இந்த மாதிரி மூட்டு வலி பிரச்சனைகளுக்கு வந்து இதை பற்றியெல்லாம் விரிவாக சொன்னீங்க, அதே நேரத்தில் எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் வந்து எடுத்துக்கிட்டால் அதை பயனளிக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
சிறப்பு. அதாவது வந்து சிகிச்சை முறைகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அறிவியல் வளர்ச்சி ரொம்ப அடைஞ்சிட்டோம் இல்லையா. முன்னாடிலாம் வந்து மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் வந்து இன்றைக்கி மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் எல்லாருக்குமே வந்து இது வந்து பாதிப்பை உண்டு பண்ணிகிட்ருக்கு. இதுக்கான சிறப்பான சிகிச்சை முறைகள்லாம் இன்றைக்கி இருக்குது. அதாவது வந்து முறையாக பார்த்திங்கன்னா மருத்துவ முறைகள் இருக்குது, அதே போல் வந்து அறுவை சிகிச்சை முறைகள் இருக்குது, அதே போல் இயன்முறை மருத்துவம் ஃபிசியோதெரப்பின்னு சொல்லிட்டு அது இருக்குது. இப்போ ஒவ்வொன்றத்தையே பற்றி நான் உங்களுக்கு வந்து விளக்கி சொல்கிறேன். அதாவது வந்து மருத்துவ முறைகள், இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு கால் முட்டு வலி பாதிக்கப்பட்டிருக்காரு வச்சுக்கோங்களேன், காலில் முட்டி வீங்கி போச்சு, வலி இருக்குது, அவரால் அசைக்க முடியல, அந்த மாதிரி தொந்தரவு இருக்கும்பொழுது டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் வந்து மருத்துவ மருந்துகள் கொடுத்து சரி பண்ணுவார். அதாவது வந்து அனல்ஜெசிக் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லுவாங்க, அது கொடுத்து இவ்வளோ நாள் போடுங்க அவ்வளோ நாள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த மாத்திரையை வந்து போட்டு வந்துட்டு அதுக்கு மேலே தடவுறதுக்கு வந்து அனல்ஜெசிக் ஜெல் ஆயின்மெண்ட் மாதிரி வந்து ஒரு இது தருவாங்க. தந்தாங்கன்னா வந்து அதெல்லாம் வந்து போட்டுட்டு வந்தால் போட்டுட்டு ரெஸ்டில் இருக்கும் பொழுது வந்து அந்த வலி மருத்துவ முறைகளால் சரியாக போயிடுது. இல்லாட்டி வந்து இன்ஜெக்ஷன் மூலமாகவும் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை வந்து சரி பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இன்ட்ரா ஆர்டிகுலார் இன்ஜெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ரொம்ப மூட்டு தேய்மானம் உள்ளவங்களுக்கு வந்து மூட்டுக்குள்ளாரே வந்து இன்ஜெக்ஷன் போட்டு அதை சரி பண்ணக்கூடிய அந்த பாதிப்பு அந்த வலியையும் வீக்கத்தையும் சரி பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகள் மருத்துவ முறைகள் இருக்குது. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை முறைகள், ரொம்ப எலும்பு தேஞ்சு போயிடுச்சு, இனிமேலும் மருந்து மாத்திரைகளாலோ இயன்முறை சிகிச்சையினாலோ எங்களால் சரி பண்ண முடியாதுன்ற கண்டிஷன் வந்துருச்சு. அவர் வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து உழைச்சி தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்தில் வரும்பொழுது அவருக்கு வந்து சர்ஜரி. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பெரிய முட்டை எடுத்துக்கங்களேன், இந்த ஜாயிண்ட் வந்து நீ ஜாயிண்ட் எடுத்துக்கங்க, இல்லை ஹிப் ஜாயிண்ட் எடுத்துக்கங்க. ஹிப் ஜாயிண்ட்டில் வந்து டோட்டல் ஹிப் ஆர்த்ரோபிளாஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம், அது ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரின்னு சொல்லிட்டு அந்த முழுசாக உள்ள அந்த பந்துக்கிண்ண முட்டையும் அந்த மூட்டையும் வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நீ ஜாயிண்ட் எடுத்திங்கன்னா டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லிட்டு இன்றைக்கி அரசாங்க மருத்துவமனைகளில் வந்து அதை பண்ணக்கூடிய வசதிகள்லாம் வந்து அரசாங்கம் வந்து பல விதத்துலேயே வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் வந்து அறுவை சிகிச்சை மட்டும் இல்லாமல் இந்த இயன்முறை சிகிச்சையும் வந்து நம்மளுக்கு உதவுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு வந்து சுகர் வந்துட்டவங்களுக்கு வந்து சில பேருக்கு கையை தூக்க முடியாது. இது நான் சின்ன உதாரணம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இயன்முறை மருத்துவத்தால் வந்து நிறைய விஷயங்களை வந்து இன்றைக்கி சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது வந்து ஃபிசியோதெரப்பின்றது தான் இயன்முறை மருத்துவம். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜாயிண்ட் வந்து அசைவே இல்லை, ரொம்ப அசைவு குறைஞ்சி போச்சு, ஏதோ வந்து அவர் கீழே விழுறாரு, அவருக்கு வந்து தோள்பட்டையில் பயங்கரமான ஒரு வலி ஏற்படுது வச்சுக்கோங்களேன். அந்த வழியை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து இயன்முறை சிகிச்சை நல்லா வந்து துணை கொடுக்கும். கூட வந்து மருத்துவ முறைகளும் அவர் எடுத்துகிட்டு வரணும், அது டாக்டர் கொடுத்த மருத்துவ மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு இயன்முறை சிகிச்சையும் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வரும்பொழுது அவங்க வந்து கையையே தூக்க முடியாத கண்டிஷனில் இருந்தவங்க சின்ன சின்னதாக, அதாவது ஒவ்வொரு டிகிரியாக, அப்போ இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து தோள்பட்டையோட அசைவு 0 to 90 degrees மேலே உயர்த்துற வரைக்கும் 90 degrees வரைக்கும் உயர்த்த முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து அந்த இயன்முறை மருத்துவம் சார்ந்தவங்க வந்து 0 to 10 degrees ஒவ்வொரு நாளைக்கு வந்து 10 degrees இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அது வந்து வேக்ஸ் பாத், அதாவது மெழுகு வச்சு ஒத்தனம் கொடுத்தோ, இல்லை வந்து கரண்ட்டுனால சின்ன மினிமல் கரண்ட்னால தூண்டி விட்டோ, அந்த மாதிரி இயன்முறை மருத்துவம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கை அசைவு நல்லா வந்து நம்மளுடைய வேலைகள்லாம் வந்து சிறப்பாக பண்ணுறதுக்கு வந்து உதவியாக இருக்கும்.
இந்த மூட்டு வலி பிரச்சனைக்கு பல வகையில் விவரங்களை எடுத்து சொல்லிட்டு சார், இப்போ இதை வந்து வராத அளவுக்கு எந்த மாதிரி தடுக்கலாம், இது வருவதற்கு முன்னால் வந்து என்ன மாதிரியான ஒரு செயல்பாடு பண்ணுனா நன்மை பயக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் இல்லைங்களா, இந்த மூட்டு வலி வந்து இன்றைக்கி வாழ்க்கை நடைமுறையில் பெரிய மாற்றங்கள்லாம் வந்து அதனால் வந்து மூட்டு பாதிப்பு அதிகமாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதாவது இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் வந்து நம்ம சாதாரணமாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணப்படுறதுக்கு நம்ம எந்த எதை நம்பியிருக்கிறோம், வாகனங்கள்லாம் நம்பியிருக்கோம். சும்மா அடுத்த தெருவுக்கு போகிறதுக்கும் சரி, ஒரு நாலஞ்சு வீடு தள்ளி போகிறதுக்கும் வந்து நம்ம வாகனங்களை தான் பயன்படுத்துகிறோம். நம்ம வந்து இயற்கையாக நடந்தால் கால் முட்டிகளுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த ஃப்ளூயிட், சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க, வழுவழுப்பு தன்மையுள்ள வந்து திரவம் வந்து சுரக்கும். சுரந்ததுன்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த கால் முட்டு அசைவு வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மாடி ஏறணும், மூணு மாடி ஏறணும் அந்த மாதிரி தொழிற்சாலைகள்லாம் இருக்கும். அங்கே பக்கத்துலேயே லிஃப்ட்டும் வச்சுருப்பாங்க. நம்ம அதாவது வயதானவர்கள் இருந்தால் பரவாயில்ல, இளையவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, லிஃப்ட்லேயே போய் பழக்கப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாடி ஏறணும்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த மூட்டு அசைவு அந்த அதுக்கான வேலை கொடுக்காத போது அந்த வழுவழுப்பான திரவம், அதாவது லூப்ரிகன்ட் சொல்லுவோம், அந்த திரவம் வந்து செக்ரிட் ஆகிறது சுரக்கிறது வந்து நின்றுடும்.
அதாவது சார், இந்த நடக்க நடக்க தான் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சுரப்பியல் சுரக்க வந்து ஒரு மூட்டு வலிக்கான ஒரு பசை திரவங்களை கொடுத்து அதுக்கு நல்ல ஒரு நன்மை பயக்குங்கன்னு சொல்ல வரீங்க.
ஆமாம், அதாவது இந்த பசை திரவம்ன்றது ஒரு நல்ல வார்த்தை தான். அந்த திரவம் வந்து சுரந்ததுன்னா, சைனோவியல் ஃப்ளூயிட் சுரந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த மூட்டு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அது வந்து இருக்கும். அதனால் வந்து இனிமேல் வந்து ஒரு அதுக்கு வந்து உடற்பயிற்சி செய்யலாம், உடற்பயிற்சி செய்யலாம், அது ஜாகிங் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து உணவில் வந்து நிறைய நடைமுறைகள் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து இளைய தலைமுறையினர் வந்து நிறைய வந்து தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்காங்க.
இல்லை, அடிப்படையில் என்ன மாதிரியான உணவுகள் வந்து இந்த மாதிரி நல்ல உடலை வந்து ஆரோக்கியம் வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி பிரச்சனைகள் பல வகையிலையும் சரி பண்ணிக்கிறோன்னா உணவுகள் எந்த மாதிரி சிறப்பான வகையில் செயல்படுறதுக்கு பயன்படுது, என்ன மாதிரி உணவு சாப்பிட்டா நல்லது, அதை கொஞ்சம் விரிவாக கூட சொல்லலாமே சார்.
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாருமே விரும்புறது, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்புறது வந்து ஹை ஃபேட்டி, ஹை சுகர், ஹை சால்ட்டி டயட் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு வந்து நூடுல்ஸு, பீஸா, பர்கரு, இந்த கொக்கோ கோலா, மிரண்டா, அதே போல் வந்து கன்ஃபெக்ஷனரி ஐட்டம், சாக்லேட்ஸ், எது எடுத்தாலும் இன்றைக்கி பிறந்த நாளாக கேக் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம அம்மா வந்து பிறந்த நாளாக இருந்தால் வந்து கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் உடைச்சி ஒரு சக்கரை பொங்கலோ இல்லை வெள்ளம் போட்டு பண்ணுவாங்க, அது வந்து உடம்புக்கு நல்லதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃபேட்டி, ஹை சுகர், ஹை சால்ட்டி டயட்டு தான் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. அது வந்து இன்னொன்றுத்துக்கும் காரணமாக வழிவகுக்கிறது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாகிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. உடல் பருமன் அதிகமாக இருந்தால் இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய உடல் வந்து இவ்வளோதான் வந்து எடை இருக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது. அதுக்கு மீறி போகும்பொழுது நம்ம காலால் நடக்கிறோம், நடக்கும் பொழுது அந்த ஓவர் வெயிட் தாங்காமல் அந்த முட்டி, அதாவது வந்து நீ ஜாயிண்ட் வந்து சீக்கிரமாக தேஞ்சு போயிடும். அதே போல் வந்து கால் பாதத்தில் உள்ள ஜாயின்ட்ஸும் வந்து தேஞ்சு போகுது. அதனால் வந்து அந்த ஓவர் வெயிட்னால உடல் பருமனால் இது மட்டும் தொந்தரவு இல்லாமல் இருதய சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருது, அதே போல் வந்து இரத்த கொதிப்பு வரலாம், அதே போல் வந்து சக்கரவியாதி வருது. இதனால் வந்து பல பாதிப்புகள் பல விதமாக வந்து ஏற்பட்டு மூட்டுக்களை இன்னும் பாதித்து நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் குறைத்து நமக்கு வந்து பாதிக்கிறது. அதனால் வந்து உணவு முறைகளில் வந்து நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கீரை வகைகள், கீரை வகைகளை வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து உணவில் சேர்த்துக்கிட்டோம். ஏன் கீரை வகைகள்லாம் என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீரையில் வந்து கலோரிஸ், அதாவது வந்து எரிபொருள், நம்மளுக்கு தேவைப்படுற எரிபொருள் கம்மியாக இருந்தாலும், கொடுக்கக்கூடிய எரிபொருள் கம்மியாக இருந்தாலும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இரும்பு சத்து, விட்டமின் ஏ, கால்சியம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதே போல் வந்து ஃபைபர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பொருள் அதிகமாக இருக்குது. இதனால் வந்து உடல் எடை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் மலச்சிக்கலும் வந்து வராது, மலச்சிக்கல் வராமல் இருக்கும். அதே போல் உடலில் உள்ள கொழுப்பும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதாவது ஒபிசிட்டி வந்து இந்த மூட்டு வலி வராமல் இருக்கும். அதனால் கீரைகளையும் பழங்களையும் நாம் அன்றாட உணவில் அதிகமாக சேர்த்துக்கிட்டே வரும்பொழுது நம்மளுக்கு இந்த உடல் பருமனால் வரக்கூடிய மூட்டு சம்மந்தப்பட்ட வியாதிகள் கண்டிப்பாக வந்து தடுத்துடலாம். அதாவது நம்ம உடலுக்கு தேவையான நல்ல காய்கறிகள், கீரைகள், பழ வகைகள்லாம் வந்து சாப்பிட்டு நம்மளுடைய மூட்டை வந்து நல்லா பாதுகாக்கணும். அந்த மாதிரி இங்கே ஒரு சின்ன ஒரு பழமொழியை சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதாவது வந்து முன்னாடி ஒரு பழமொழி இருந்தது, முருங்கை நட்டவன் வந்து வெறுங்கையோடு போவான் அப்படின்னு சொல்லிட்டு, முருங்கை மரம் நட்டவன் வெறுங்கையோடு போவான்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி. நம்ம தமிழில் வந்து அதை வந்து சரியான அர்த்தம் புரியாமல் வந்து அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. முருங்கை நட்டவன் வெறும் கையோடு போவான் அப்படின்னும் பொழுது, இப்போ வீட்டில் முருங்கைக்கீரை வச்சிருக்கார் ஒருத்தர், உதாரணத்துக்கு அவர் வந்து டெய்லியுமே இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து முருங்கைக்கீரை சாப்பிடும் பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கால்சியம், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இரும்பு சத்து, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நார் சத்துக்கள் மூலமாக வந்து அவருக்கு வந்து பாதிப்புகள்லாம் வராது, மூட்டு நல்லாயிருக்கும். அப்போ வந்து அவர் வயசானால் கூட அந்த கோல் ஊனாமல் போவார் இல்லையா, அதுதான் வந்து கோல் ஊனாமல் போடுறது தான் வந்து நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, முருங்கை நட்டவன் வெறும் கையோடு போவான். அது இந்த காலத்தில் என்ன நினச்சிக்கிட்டாங்க, முருங்கை மரம் நட்டா வீட்டில் அதிர்ஷ்டம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டாங்க. அது ஒரு தவறான ஒரு புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இதுவில் வந்து இந்த நிகழ்ச்சியில் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதே போல் வந்து நடைமுறை வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஒரு சில இதுவெல்லாம் மாற்றிக்கணும், உடற்பயிற்சி செய்யணும்னு சொன்னேன். அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன இடங்களுக்கு நடந்து போங்க. காலையில் வந்து உடற்பயிற்சி செய்யும்போது ஜாக்கிங் வாக்கிங் அதை அந்த மாதிரியெல்லாம் போங்க. அதே போல் வந்து உங்களால் முடியாத வெயிட்டு தூக்காதீங்க. அதாவது வெயிட் வந்து இப்போ வந்து இவர் பார்ப்பார் அவர் பார்ப்பார் பார்க்க போகிறாரு நம்மளால் வந்து இது தூக்கி சாதனை மாதிரி பண்ணி காமிக்க முடியுன்றதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளால் எவ்வளோ தூக்க முடியுதோ அந்த வெயிட்டை தான் நம்ம தூக்கணும். அதே போல் அன்றாட பணிகளில் கூட இப்போ வந்து தொழிற்சாலையில் வந்து ஒருத்தர் வேலை செய்கிறாரு, அவருக்கு பளு தூக்கும் பணி இருந்தால் கூட இவ்வளோ வெயிட்டு தான் அவர் தூக்கணும்னு இருக்குது. உதாரணத்துக்கு வந்து 40 கிலோ இல்லை 50 கிலோ வந்து இருக்கிறவர் வந்து ஒரு 15 கிலோலேருந்து 20 கிலோ மட்டும்தான் அவரால் வந்து ஓரளவுக்கு வந்து தூக்க முடியும். இன்னும் வந்து அதிகமாக வெயிட் இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து இன்னொருத்தருடைய உதவியை நாடி அதை வந்து தூக்குனார்னா அவருடைய மூட்டு வந்து நல்லாயிருக்கும், இல்லாட்டி மூட்டு தேய்கிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து நம்ம வந்து வெகு தூரமாக பயணப்படுறோம். அதாவது இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்கிறேன், அதாவது நம்ம மனித இனம் தோன்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து எந்த எலும்பு வேணால் ஆகட்டும், கழுத்து எலும்பாகட்டும், நடுமுது எலும்பாகட்டும், இல்லை இடுப்பு எலும்பாகட்டும், கை கால் எலும்பு ஆகட்டும், எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து எப்போ படைக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த விஞ்ஞான காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வண்டியெல்லாம் வந்து அதிவேகமாக பயணம் பண்ணுறோம். அந்த அதிவேகமாக பயணம் பண்ணக்கூடிய காலத்தில் வந்து அந்த மூட்டெல்லாம் வந்து அதுக்கு ஈடு கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஈடு கொடுக்காது. நம்மளுடைய மூட்டுகள் கழுத்து மூட்டும் சரி இடுப்பு மூட்டும் சரி ஒரு 20 to 30 கிலோமீட்டர்ஸ் போகிற அளவுக்கு தான் இயற்கை நம்மளுக்கு டிசைன் பண்ணியிருக்கு. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம இன்றைக்கி வண்டியிலலாம் எவ்வளோ தூரம் பயணம் பண்ணுறோம், எவ்வளோ வேகமாக பயணப்படுறோன்றதை பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணப்படுறோம். அப்போ வந்து திடீர்னு ஒரு இடத்துல பிரேக் போடுறோம், அப்போ ஜெர்க் ஆகுது. ஜெர்க் ஆகும்பொழுது அந்த உராய்வு ஏற்பட்டு எலும்பு தேஞ்சு போயிடுது. அந்த மாதிரி வர்றது தான் வந்து கழுத்து வலி இடுப்பு வலி அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதனால் வண்டியை வந்து நல்லா வச்சுக்கோங்க. வண்டியில் பயணப்படும் பொழுதும் இந்த மேடு பள்ளம்லாம் வந்து பார்த்து போங்க. நல்ல ரோடாக இருக்கான்னு கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, நம்ம எலும்புலாம் கழுத்து எலும்பு நல்லா இருக்கணும், முதுகு எலும்பு நல்லா இருக்கணும்னா நல்ல ரோடாக பார்த்து பயணம் பண்ணுறது நல்லது என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நம்ம உடலுக்கு தேவையான நல்ல காய்கறிகள் கீரைகள் பழவகைகள்லாம் வந்து சாப்பிட்டு நம்மளுடைய மூட்டை வந்து நல்லா பாதுகாக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு சில எளிய முறை உடற்பயிற்சிகள்லாம் வந்து நம்ம தினந்தோறும் பண்ணிட்டு வரணும். அதே போல் வந்து வாழ்க்கை நடைமுறையில் வந்து இந்த விஞ்ஞான யுகத்தில் வந்து நம்ம வந்து இந்த லிஃப்டெல்லாம் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் குறைக்கணும். குறைச்சி இந்த வாழ்க்கை நடைமுறையெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது நம்மளுடைய மூட்டு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அந்த மூட்டுக்கு மட்டும் இல்லை, நல்லா சாப்பிட்றது நல்ல செயல்முறைகள் அதாவது நல்ல உடல் உழைப்புலாம் இருந்தால் நல்லா உறக்கமும் வரும், அப்போ வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும்.
மூட்டு வலி பிரச்சனைக்கு வந்து வந்தால் என்ன பண்ணுறது, வர்றதுக்கு முன்னால் எந்த மாதிரி தடுப்பு பண்ணிக்கணும், அதுக்கான பரிசோதனை பற்றியும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கூடிய உணவுகள் பற்றியும் அதோடய சிகிச்சை முறைகள் என்ன மாதிரி இருந்தால் நல்லது அப்படிங்கிறத பற்றியும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான செயல்பாடுகளை பற்றியும் விரிவாக சொன்னீங்க சார். புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாக நன்றியும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சோம் சார். நன்றி சார்.
இதுவரை இந்த மூட்டு சம்பந்தப்பட்ட தகவல்களை மூட்டை வந்து எப்படி வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும், உடல் நலத்தை எப்படி ஆரோக்கியமாக பாதுகாக்கணும் என்பதை பற்றியும் கேட்டறிந்தமைக்கு புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
உலக மூட்டு நோய் தினத்தை முன்னிட்டு மூட்டு வலி அறிகுறிகள் குறித்தும் சிகிச்சை முறைகள் குறித்தும் பல விழிப்புணர்வு தகவல்களை வழங்கிய புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலம் மற்றும் நோய் தடுப்புத்துறை உதவி பேராசிரியர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். தினமும் இதுபோன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நன்றி நேர்களே.